മാവീരമാക്കണം. മേജർ മിൽറൺ. இருந்திருந்தால் அவனைத்தான் கல்யாணம் கட்டியிருப்பன். இப்பவும் அவனை மாதிரி ஒரு கறவலைத்தான் கட்டியிருக்கிறான். அவனது பள்ளி தோழி விமலா இப்படித்தான் நினைவு கூறுகிறாள். அவனது அம்மாவின் மொழியில் கூறுவதானால், அவனோட ஆரண்ட் இல்லை, எல்லாரும் வந்து ஒட்டி கொள்ளுவினான். அவன் ஊரில் இருந்து ஓமந்த பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போயிக்க ஊர் படி படிச்சியல் எல்லாரையும் அவன் தான் சாச்சு கொண்டு போறவன். அவனது கருத்த முகத்தில் அப்படி ஒரு வசீகரம் என்று சொல்வதை விட உள்ளார்த்தமாக உண்மையாக நேர்மையாக உள்ளார்த்த அன்போடு பழகிய அவனது உள்ளத்து அன்பே வசீகரத்தின் காரணம் எனலாம். அவன் பிறந்து வளர்ந்த அந்த சொந்த கிராமத்தின் மூட நம்பிக்கைகளும் அவனுடன் சேர்ந்தே வளர்ந்திருந்தாலும் தன் 18 அகவையில் தேர்ந்தெடுத்த விடுதலை பாதை அவனுள் முற்போக்கான எண்ணங்களுக்கு வழிகாட்டியதென்றே கூற வேண்டும். அவன் ஒரு போராளியாகி பொறுப்பாளனாகி CD 125 ஊந்துருளியில் வீட்டுக்கு போனால் அங்கு இன்னமும் பழமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தன் அம்மா அப்பாவோடு புதுமை பற்றிய விவாதங்கள் தான். இந்த காட்டை கட்டி பிடிக்கிறத விட்டுட்டு ரோட்டுக்கு வாங்கோ. அவனது வீடு A9 வீதிக்கருகில் வருவதற்கு அவனது வாதம் தான் காரணமாயிற்று. தொடக்கத்தில் விவாதங்கள் இருப்பினும் பிற்காலத்தில் அவனது கட்டளையின் கீழ் வீடு வந்ததென்று கூறல் வேண்டும். அவனது கட்டளைகளில் முதன்மையானது வீட்டுக்கு வார போராளிகளுக்கு தேநீர் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அனுப்புவிடும். அவையிலும் உடப்பிள்ளைகள் தான். இந்த உணர்வானது இயக்கத்தில் இணைந்த ஆரம்ப காலத்திலே அவனோடு குடிகொண்டிருந்தது. 1989 அவன் இயக்கத்துக்கென வந்து ஆண்டு ஒன்று கடந்திருந்தது. பாலமூட்டை கொந்தக்காரக்குளம் பகுதியில் அணியொன்றின் பொறுப்பாளனாய் அவன் நடமாடும் செய்தி உறவினர் வாயிலாக பெற்றோரின் காதுகளுக்கு எட்டியது. இந்திய படைகளினது கண்களில் மண்ணை தூவி நடமாடும் தன் பிள்ளையை பார்ப்பது அவ்வளவு உசிதமல்ல என்று தெரிந்தும் பெற்றோரின் மனசு அதற்கு இடம் கொடுக்கவில்லை. தமது வசதிக்கேற்ப சிறு பலகார பொதியோடு அவன் நடமாடும் கிராமங்களில் அவனை தேடினர் பெற்றோர். சில வாரங்கள் கழித்து அவர்களிடம் அவன் வந்தான். அம்மா, நீங்கள் என்ன தேடி தீர்றது எனக்கு போ தெரியும், என்ன காண இல்லை என்று நீங்கள் போவியல் என்று நினைச்சேன். ஆனால் நீங்கள் என்ன கண்டுதான் போறதென்று முடிவோடு நிற்கிறீர்கள். அம்மா, என்ன போல தானே என்னோட நிற்கிற படிகளும் தங்கள் அம்மா அப்பாவை பார்க்காமல் நிற்கினம். என்னை மட்டும் பார்க்க வந்திருக்கிறது சரியில்லையம்மா. அதுவும் நான் செண்டு அணிக்கு பொறுப்பாக இருக்கிறனே இல்லை நினைக்கவே மனம் ஏற்குதில்லையம்மா. அவனது முதிர்வான சிலனோட பேச்சு அம்மாவை கண்கலங்கிக்க வைக்க, அம்மா நான் போயிட்டு வரேன், இந்த பலகார பொதி எங்களை எல்லாருக்கும் போதாதம்மா, இனி சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லாருக்கும் சேர்த்து செய்து கொண்டு வாங்குவனே என்று அவன் சென்று அடர்ந்த காட்டினுள் முழுமையாக மறையும் பெரியம்மா பார்த்து கொண்டே இருக்க, அவன் போராடுகின்ற புறப்பட்டவன் தன் கடமையை முடிச்சு வீட்டுக்கு வருவான் என்று அப்பா தான் அம்மாவின் கையை பிடித்து கூட்டி வந்தார். அம்மா சந்தித்த சில மாதங்களின் பின்பு கொந்தக்காரக்குள பகுதியிலே இந்திய படைக்கும் எங்கட படிகளுக்கும் இடையில சண்டையாம், படிகளில் இழப்பாம். ஐயவரின் செய்தியால் அம்மா ஒடிந்து போனாள். அம்மாவை நிமிர்த்தும் செய்தி சில வாரங்கள் கழித்து தான் வந்தடைந்தது. அந்த சம்பவம் பற்றி அவன் இப்படித்தான் விவரிப்பார். சுடலேக்குள்ள கிடந்தால் யாரும் வரமாட்டாங்கள் என்று சுடலேக்கு கிடக்க போய் இந்திய நாமி புரன் LMG போட்டான் ஒரு போடு சன்னம் உண்டு என்ற கையை முறிச்சு கொண்டு போயிட்டு, அதுலேருந்து இந்திய நாமிக்கு நாங்கள் வச்ச சங்கீத பெயர் சுடலப்பே. அந்த நேரத்தில் அந்த அடர்ந்த காட்டில் உள்ள முகாம்களுக்கான வளங்கள் அனைத்தும் நகருக்குள்ளிருந்து கிராமப்புறத்துக்காகி அங்கிருந்து முதுகு சுமையில் தான் காட்டுக்குள் செல்லும். நிலத்தில் கொட்டும் தானியங்களை காட்டுக்கோழி அல்லது மயில் பொறுக்காதபடின் 50 கிலோ அரிசிக்காக கூட இரத்தம் சிந்த வேண்டிய அபாயகரமான சூழலில் அவனது முள்ளந்தண்டும் நூற்றுக்கணக்கான மூடைகளை சுமந்து போராளிகளுக்கான வளங்குகளை எடுத்துச் சென்றிருந்தது. நெருக்கமான அந்த போர் சூழலில் ஊருக்குள் நடமாடும் போது அசாதாரணமான மறைப்பிடமே வாழ்விடமாக மாறும். 4 அடி சதுரிடத்துள் 6 அடி உடலை மறைத்து துயில வேண்டிய நிர்பந்தமிடம். அப்பொழுதுகளில் எல்லாம் ஆம்பளை பிள்ளை என்றால் காலன் நிட்டு நிமிர்ந்து படுக்கோணும் என்று அப்பா அடிக்கடி சொல்வார். இப்போ அப்பா வந்து பார்த்தால் என்ற ஆம்பளை பிள்ளை என்றால் முரண்டி படுக்கவும் பழக வேணும் என்று சொல்லுவார் என்று அவன் சொல்லுவான். கடினமான வாழ்வை இக்கட்டான ஆபத்தான் நிலைமையை தளம்பாது மகிழ்வோடு ஏற்றுக்கொள்பவனே போராளி என்ற தகுதி பெறுவான் என்ற அடிப்படையில் அவனிடமும் அது நிரம்பியே காணப்பட்டது. அதனால் தன் மாங்குளம் கனகராயங்குளம் பாண்டிகீதகுளம் என தன் அணியை வழிநடத்தி இந்திய படையினரோடு போரிட அவனால் முடிந்தது. இந்திய படைகள் எங்கள் மண்ணை விட்டு வெளியேற்றப்பட்ட 1990களில் புலனாய்வுத்துறைக்கு உள்வாங்கப்பட்ட போராளிகளுள் அவனும் ஒருவன். இந்திய ஆக்கிரமிப்பு படைகளின் கைக்கூலிகளாய் செயற்பட்டோர் இன்னும் செயற்பட இறப்போரை களைந்து போராட்டத்தை வெறுகொள்ள வைக்க வேண்டிய பாரிய பொறுப்பு புலனாய்வுத்துறையின் மிக முக்கிய பணியாகிய போது அவை சார்ந்த பணிகளை அவனுக்கு தொடக்கத்தில் வழங்கப்பட்டதனினும் அவன் தன்னை போர்க்குணமிக்க போராளியாக உருவாக்கியிருந்தவை புலனாய்வுத்துறை சண்டை அணி தளபதிகளில் ஒருவனாக அவனை மாற்றி போர்க்குணத்தோடு உற்சாகத்தோடு போராளிகளை வைத்திருந்து வழிநடத்துவது என்பதில் லெப்டினல் ஓபியைப் போல் அவனும் பேசப்பட வேண்டியவன். இந்திய படையுடனான போர்க்காலத்தில் எதிரியின் வரவை எதிர்கொள்வதற்காய் துப்பாக்கியின் விசைகளினுள் சுடுவிரலை வைத்தபடியே நடமாடும் அவனது விழிப்புணர்வு அவனது வாழ்வில் தொடர்கதையே. துப்பாக்கியை விட்டுட்டு விலகக்கூடாது. படுக்கும்போது துப்பாக்கி எடுக்கக்கூடிய வகையில் இருத்தல் வேண்டும் போன்ற கட்டளைகளோடு போல்சர் கட்ட முறை, துப்பாக்கி வைத்திருக்க வேண்டிய முறை, அதன் தூய்மைப்படுத்தல் பயிற்சிகள் என தனது போராளிகளை எப்போதும் விழிப்புடனே வைத்திருப்பானவன். இந்திய படையின் பதுங்கி தாக்குதலில் தன் துப்பாக்கி இழந்த ஆனந்தன் பிறிதொரு நாள் இந்திய படையிடமிருந்து துப்பாக்கி ஒன்றை கைப்பற்றுவதற்காக தன் உயிரையே இழந்த கதையை அவன் தன் போராளிகளுக்கு அடிக்கடி நினைவுபடுத்துவான். இந்திய படையுடன் சண்டையில் முறிந்த கை வீங்க வீங்க சக போராளிகளோடு இணைந்து பங்கர் வெட்டுவது தொடக்கம் சமையல் வேலை போராளிகளோடு ஒருவனாக அவன் நிற்பான். எதிரி எவ்வாறெல்லாம் நகருவான், நாம் எவ்வாறெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டும், அவை பற்றிய கதைகளைத் தவிர அந்த முகாமில் வேறு கதைகள் வருவது மிக குறைவு. போராளிகளுக்குரிய திட்டமிடலை அவனை தான் போட்டு கொடுத்து அவர்களோடு நின்று பணியினை கவனிக்கும் அவனது செயல் லெப்டினல் கோபியின் வழிகாட்டலில் கற்றுக்கொண்டதென்று புலனாய்வுத்துறை பொறுப்பாளர்களின் பாதுகாப்பு பணியை வழிநடத்தும் பொறுப்பினை எடுத்து சில வாரங்களின் பின் ஒரு நாள் அவன் சொன்னான், ஒவ்வொரு போராளியும் பொறுப்பாளராய் வரும் சில மாதங்களிலும் அவருக்கு பக்கத்தில் நிற்க வேணும். அப்பத்தான் அவற்றை எதிர்பார்க்க விளங்கிக் கொண்டு பெடிகளையும் வழிநடத்துவிடும், தங்களையும் வழிநடத்துவிடும். அவை இந்த ஊர்தி ஓட்டத்தை பற்றி சொல்லத்தான் வேண்டும். ஊர்தி பலம் இடம் என சின்ன ஆட்டத்தோடு வேகமாய் வருகிறதென்றால் அவன்தான் மூடி வருவான் என்று ஊகிக்கிறது அவ்வளவு சிரமமான விடயமல்ல. மாட்டின்ற நாணயத்தை பிடிக்க கை ஸ்டேரிங் பிடித்தால் இப்படித்தான் ஊர்தி ஆடி ஆடி வரும் என்று லெப்டினல் கோபி கிண்டல் அடித்தால் புஹ் இதை இன்னொருத்தர் சொன்னால் கேட்கலாம் என்று மறுத்து போட்டு விடுவான். ஒரு சமயம் புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் அவனது கிராம பக்கம் வந்தவளை அவனது வீட்டில் தான் வங்கி சாப்பாடு. இந்த செய்தியை அவனது காதில் போடப்பட்டது. அம்மா நல்ல சமைச்சவதே, உரைப்பு சற்று கூடுதலாக போட்டவதே, சோறு என்ன அடிப்பிடிக்காமல் இருந்துச்சுதே. அவனது ஆதங்கம் அவர்களுக்கு புரிய அதிக நேரம் எடுக்கவில்லை. உண்மையில் அவனது அம்மாவின் கைப்பட்ட சமையலை விட சுவையான உணவை இன்னும் கண்டதில்லை என்று சொன்னாலும் மிகையாகாது. இருந்தாலும் சமையல் அவ்வளவு வாய்ப்பில்லைத்தான் என்று பொய்யை வேண்டுமென்றே அவனுக்கு சொன்னார். நீ இயக்கத்துக்கு போய்த்தான் சமையல் படித்தனி, நீ பிறக்கிறதுக்கு முதலே நான் சமையல் படித்தான். இப்படித்தான் தாயிடம் பின்னொரு நாளில் அவன் வேண்டி கட்டியதாய் கேள்வி. இக்காலத்தில் புலனாய்வு நிர்வாக பணிகளினுள் உள்வாங்கப்பட்டான் பன்னிக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கு முடியதான் அவனது பணி. அந்த சமயம் ஜாழ்ப்பாணத்தில் பணியாற்றி கொண்ட பன்னியை சொந்த இடமாக கொண்ட ஒரு போராளி பன்னியில் உள்ள தன் தங்கையை பாடசாலை ஒன்றில் சேர்ப்பதற்கு கதைத்துவிட்டு வாருங்கள் என்பதை மட்டுமே சொல்லிவிட அவளை பாடசாலையில் சேர்த்துவிட்டு அந்த செய்தியை தொலைத்தொடர்பு சாதனத்தில் உண்டாக அறிவித்த அவனது செயல் போராளிகளுடனான நேசத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. 1995 ஜாழ்ப்பாண இடப்பெயர்வின் பின் எதிரிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கவும் புலிகளின் பலம் எதுவனை நிரூபிக்கவும் நீண்ட கடற்தொடர் ஒன்றினை கைப்பற்றவும் திட்டமிடப்பட்ட முல்லை சிங்கள படைத்தலைமைதான ஓயாதலைகள் ஒன்று தாக்குதல் நடவடிக்கைக்கான பயிற்சிகள் தொடங்கியிருந்தவளை. இரகசிய பயணம் ஒன்றுக்கான ஆவணங்களை தயார் செய்து கொண்டிருந்த அவனும் சண்டையின் முக்கியத்துவம் கருதி புலனாய்வுத்துறை தாக்குதல் படையணியும் உள்வாங்கப்பட்டான். பயிற்சியை நினைச்சு பார்க்க முடியாத அப்படி ஒரு கடும் பயிற்சி, சில மாதங்கள் நீண்ட பயிற்சி. பல படையணிகள் ஒன்று சேர்ந்திருந்த தளத்தில் புலனாய்வுத்துறை படையணியும் பயிற்சியில் முன்னணி வகுக்க ஊக்கியானவர்கள் அவனும் ஒருவன். பட்டுவாகல் பாலத்தின் வலது பக்க முன்னணி காவலரனின் தடை உடைத்து உட்புகும் அணியொன்றின் பொறுப்பாளர் அவன். 18 ஆடி 1996 அதிகாலை முதலில் சண்டையை தொடங்கும் அணிகளில் அவனது அணி ஒன்று. களம் நிறைந்த பொழுதில் எதிரியின் கடும் அருகனை வீச்சில் எருகன் ஒன்று அவன் அருகே வெடிக்க அவன் எடுத்துச் சென்ற டோபிட்டோ அவனோடு சேர்ந்து வெடிக்க தடைகளோடு அவனது உடலும் தகர்ந்து போயிற்று. வெற்றிக்காக உடைத்து அந்த செய்தியை கேட்க முன் விருச்சாவை தழுவியே அவன் 1000 மாவீரர்களோடு ஒருவனாய்ப் போனான். அவனது உடல் அடையாளமின்றி போனதால் அவன் உயிர் நீத்த இடத்திலிருந்து இடுப்பு பட்டி கோல்சர் என்னும் சிதறல்களை தேடி தேடி எடுத்து அவனது தந்தை அவன் போராட என்று புறப்பட்டவன் தன் கடமையை முடித்து வீடு வருவான் என்ற நம்பிக்கையோடு இருக்க அவனது படத்துக்கு விளக்கேற்ற சென்றால் தள்ளி சொல்லி தடுப்பதாக அம்மா சொல்வார். குறி சொல்பவன் ஒருவன் அண்ணன் உயிரோடு இருப்பதாகவும் மற்றொருவன் இல்லை என்றும் மாறி மாறி சொல்வதாக அன்பு தங்கை சொல்வாள். அவன் இன்னமும் அவர்களுள் ஒருவனாக வாழ்கின்றான். அதனால் தான் இன்னமும் அவர்களால் அவனது விளப்பை ஏற்க முடியவில்லை. மில்டனின் மாவீரர் மகுடம் கேட்டோம்.
ஆழ்ந்து நீயும் நீந்திடும் கேணி, கிட்டி புல்லு ஆடிடும் காணி, காணும் போது கண்களில் ஆறு பாய்கிறதே. வந்து ஆண்டிடும் போது கோலமிடும் உறவினை பார்த்து வேங்கையாகி ஊரினை மீட்க சென்றாயே. முழு நிலவின் வருகை காலம் முற்றமெங்கும் உந்தன் வாசம், நீ நினைத்த விடுதலை காணும் தமிழீழம். நீ தொடர்ந்த தலைவனின் காலம் அதை வெல்லும். மழைக்கால மேகம் வந்து மனசோடு சேரும் போது கண்ணா உன்னை நெஞ்சம் தேடி போகிறதே. அன்பால் போட்ட கோலம் நெஞ்சி வாழ்கிறதே. மறுபடியும் வருவாயா, மடியிருந்து மகிழ்வாயா, உந்தன் தந்தை பாடும் பாடல் ஆராரோ, எந்தன் பிள்ளையாகி மீண்டும்